السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله. أما بعد، ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்றிவிட்டு அதனுடைய தமிழாக்கத்தை செவிசாய்ப்பதற்காக அல்லாஹ்வுடைய இந்த மாளிகையில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சி நடக்குமாறும் அவன் ஏவிய நன்மையான காரியங்களை முடிந்தவரை எடுத்து நடப்பதோடு அவன் விளக்கிய பாவமான காரியங்களிலிருந்து முற்றாக விலகி வாழுமாறு ஜும்ஆவினுடைய ஆரம்பத்தில் இமாம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள். அதை தொடர்ந்து அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை ஆய்வு செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக விளங்கிக் கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு உண்மை என்னவென்றால், இஸ்லாம் மனித சமுதாயத்தினுடைய, விசேடமாக இந்த சமுதாயத்தினுடைய ஒற்றுமையை காப்பதற்கான பல்வேறு வழிகளையும் சொல்லித்தரக்கூடிய மார்க்கமாக இருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் பிரிந்து பிளவுபட்டு செல்லக்கூடாது, எமது சமூகத்தவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதில் மிக பெரும் கவனத்தை இஸ்லாம் கொண்டிருப்பதை பார்க்கலாம். சகோதரர்களே, இந்த ஒற்றுமையின் மூலமாகத்தான் எமது கண்ணியம் உலகத்தில் நிலை பெறும், எமது அமைதி இந்த உலகத்தில் பாதுகாக்கப்படும். நிச்சயமாக காஃபிர்கள் அவர்களுடைய ஆசாவாசங்களை இந்த உம்மத்தில் அடைந்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த உம்மத்தவர்கள் ஒற்றுமையானவர்களாக, அவர்கள் உள்ளம் ஒன்று சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பது இஸ்லாம் போதிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம். சகோதரர்களே, இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படைகளில் ஒன்று என்று சொன்னாலும் அது தவறு கிடையாது. உலக மறுமை வெற்றிக்கான இந்த நிலைப்பாட்டை இஸ்லாம் எங்களுக்கு போதிக்கக்கூடிய மார்க்கமாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா அவருடைய அருள்வேதத்தில் வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வினுடைய கயிற்றை நீங்கள் இறுக கடைபிடித்துக் கொள்ளுங்கள், வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து செல்ல வேண்டாம், இன்னமல் முஃமினூன இஹ்வா, மூமீன்கள் சகோதரர்கள் என்று அல்லாஹு தஆலா அவருடைய அருள்வேதத்தில் பிரஸ்தாவிப்பதை பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சமுதாயம் காஃபிர்களுக்கு எதிராக வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த சமுதாயத்தினுடைய ஒற்றுமையில்தான் அது தங்கியிருக்கின்றது. சகோதரர்களே, இந்த ஒற்றுமை எவ்வாறு அமைய வேண்டும்? அலா மன்ஹஜில் கிதாபி வஸ்ஸுன்னா, அல்லாஹ் காட்டிய வழிமுறையில் அமைய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய அவர்களுடைய சுன்னாவின் அடிப்படையில் இந்த ஒற்றுமை அமைந்திருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த வெற்றி எமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சகோதரர்களே, இந்த சமுதாயத்தில் வலைத்தளங்களில், சமூக வலைத்தளங்களில், அதே போன்று தொலைத்தொடர்பு சாதனங்களின் மூலமாக பரப்பப்படக்கூடிய வதந்திகள், அதன் மூலமாக வரக்கூடிய பொய்யான செய்திகள், இவைகளின் பக்கம் எமது வாலிப சமுதாயம் பின்னடைந்து செல்வதை, இவைகள் பக்கம் பின்னோக்கி செல்வதை நாம் பார்க்கிறோம். இவைகளை பின்தொடர்ந்து செல்லக்கூடிய நிலவரத்தை சமுதாயத்தில் பார்க்கிறோம். சகோதரர்களே, இதன் மூலமாக என்ன நடக்கின்றது? இந்த மார்க்கத்தை, இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை, இந்த மார்க்கத்தில் பிளவுகளை ஏற்படுத்துவதில் இவர்கள் காரணமாக அமைந்து விடுகின்றார்கள். எனவே இதன் பின்னணியில் ஏற்படக்கூடிய விபரீதங்களில் ஒன்றுதான் எமது தலைவர்களுக்கு குறை சொல்லப்படுகின்றது, எமது உலமாக்களை வம்பிக்கக்கூடியவர்களாக மாறிவிடுகின்றார்கள். எனவே சகோதரர்களே, நாம் எமது தலைவர்களோடும் எமது உலமாக்களோடும் ஒன்று சேர்ந்து இந்த மார்க்கத்தை இந்த உலகத்தில் நிலைநாட்டுவதற்காக, இந்த மார்க்க சட்டங்களை இந்த சமுதாயத்தில் நடைமுறைப்படுத்துவதற்காக பாடுபடுவது எமது கடமையாக இருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த உம்மத்திற்கு என்று அல்லாஹு தஆலா தனிச்சிறப்புகளை வைத்திருக்கின்றான். ஏனைய சமுதாயத்தவர்களோடு நாம் சேர்த்து பார்க்கின்ற போது இந்த முஸ்லிம் சமுதாயம் தனிப்பெரும் சிறப்புகளை கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, அந்த தனித்தன்மைகளில் ஒன்றுதான் இந்த சமுதாயம் எப்போதுமே நடுநிலையான ஒரு சமுதாயமாக இருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உம்மத்தை பற்றி அல் குர்ஆனில் வர்ணிக்கின்ற போது இவ்வாறு புகழ்ந்து சொல்கின்றான், உங்களை நடுநிலை கொண்ட ஒரு சமுதாயமாக நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று சொல்கின்றான். சகோதரர்களே, நடுநிலை என்பது இந்த மார்க்கத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் மிளிரக்கூடியதை பார்க்கிறோம். இந்த மார்க்கத்தினுடைய சட்டமாக இருந்தாலும் அதனுடைய கொள்கையாக இருந்தாலும் அதனுடைய நடைமுறையாக இருந்தாலும் பண்பாடாக இருந்தாலும் அனைத்து அம்சங்களிலும் இஸ்லாம் நடுநிலையை எமக்கு கற்றுத்தருவதை நாம் பார்க்கிறோம். எனவே சமுதாயத்திலிருந்து சிரமத்தை போக்கி அவைகள் சமுதாயத்திற்கு நன்மையை வரவழைக்க கூடிய ஒரு நடுநிலை சமுதாயமாகத்தான் அல்லாஹு தஆலா எங்களை ஆக்கி வைத்திருக்கின்றான். எனவே மனித சமுதாயத்தை அல்லாஹு தஆலா எந்த இயல்பில் படைத்திருக்கின்றானோ அந்த இயல்புக்கு ஒத்துப்போகக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருப்பதை பார்க்கிறோம். உலகம் மறுமை சார்ந்த இபாதத்கள் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த அனைத்து விடயங்களிலும் இஸ்லாம் நடுநிலையை கடைபிடிப்பதை பார்க்கிறோம். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த சமுதாயத்தில் வெற்றி பெற்ற ஒரு குழு எல்லா காலத்திலும் இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் போற்றுச் சொல்லப்பட்ட அந்த நடுநிலை வர்க்கம் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அல்லாஹ் எதை அவர்களுக்கு அறிவித்தானோ அதனை எந்த மாற்றமும் இல்லாமல் ஏற்று செயல்படக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்கின்றார்கள். இதே கருத்தை இமாம் ஷாத்பி அவர்களும் இமாம் இஸ்பின் அப்துசலாம் போன்றவர்களும் தங்களுடைய நூட்களில் பதித்திருப்பதை பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே அல்லாஹ்வுடைய சட்டங்கள் அவனுடைய கட்டளைகள் அனைத்தையும் நாம் எடுத்து ஆய்வு செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த நடுநிலை நிலையை அது எமக்கு போதிப்பதை பார்க்கிறோம். சகோதரர்களே, இந்த நடுநிலைமை இல்லாது போனால் என்ன நடக்கும்? எமது நப்பாசைகளுக்கு பின்னால் நாம் செல்லுகின்ற போது நாம் ஒன்றோ எல்லையை தாண்டி விடுவோம் அல்லது குறையை செய்து விடுவோம். எனவே எல்லை தாண்டி நடப்பதும் கூடாது, குறை செய்வதும் கூடாது என்று இஸ்லாம் எங்களுக்கு போதிப்பதை பார்க்கிறோம். இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் அதனுடைய எந்த ஒரு வணக்க வழிபாடாக இருந்தாலும் அங்கு எல்லை மீறி நடப்பதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. அதே போன்று அதில் குறை செய்வதையும் இஸ்லாம் எங்களுக்கு அனுமதிக்கவில்லை. சகோதரர்களே, இந்த சமுதாயத்தை அல்லாஹு தஆலா எப்படி வளர்த்தான் என்பதை பாருங்கள். ஒரே அடியில் அனைத்து சட்டங்களையும் போட்டு இந்த சமுதாயத்தை அல்லாஹு தஆலா சிரமப்படுத்தவில்லை. மாறாக படிப்படியாக எப்படி சட்டங்களை அல்லாஹு தஆலா முன்னேற்றி கொண்டு வந்தான் என்பதை பாருங்கள். காபாவை சூழவிருந்த அந்த சிலைகளை உடைத்திருவதில் எப்படி அல்லாஹ்வினுடைய சட்டம் அமைந்திருந்தது என்பதை சிந்தித்து பாருங்கள். இந்த சமுதாயத்தை விட்டும் மதுபோதைகளை நீக்குவதில் அல்லாஹு தஆலா எப்படி படிப்படியாக சட்டங்களை கொண்டு வந்தான் என்பதை பாருங்கள். இவ்வாறு மனித சமுதாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் உள்ளங்கள் அந்த சட்டங்களுக்கு விடை கொடுக்கக்கூடிய வகையில் அல்லாஹு தஆலா சட்டங்களை நடைமுறைப்படுத்தி இருப்பதை பார்க்கிறோம். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட தங்களுடைய போதனையில் எதை எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள்? இலகுவாக நடந்து கொள்ளுங்கள், சிரமப்படுத்தாதீர்கள், மக்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள், அவர்களை விரட்டாதீர்கள் என்ற போதனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். இந்த மார்க்கம் இலகுவானது, யாரெல்லாம் இந்த மார்க்கத்தில் எல்லை மீறி நடப்பாரோ நிச்சயமாக அவர் தோற்று போவார் என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நபி அவர்களை பற்றி சொல்ல வந்த ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள், நபி அவர்களுக்கு முன்னால் இரண்டு அம்சங்கள் வைக்கப்பட்டால் அதில் எது மிக இலகுவானதோ அதைத்தான் அவர்கள் தேர்வு செய்பவர்களாக இருந்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே நடுநிலை என்பது இந்த இஸ்லாம் போதிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பதை இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய யாருமே தெரிந்து கொள்வார்கள். சகோதரர்களே, நடுநிலையாக நடப்பவர்கள், நடுநிலைமையோடு இந்த சமுதாயத்தினுடைய விவகாரங்களை அணுகுபவர்கள்தான் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சிறந்தவர்களாக, நேர்மையானவர்களாக, நீதமானவர்களாக இருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு சில விடயங்களில் மாத்திரமல்ல, எமது கொள்கையிலும் தான், எமது அறிவிலும் தான், எமது அமலிலும் தான், எமது பண்பாடுகளிலும் தான். இப்படி எல்லா விடயத்திலும் நாம் எல்லையை தாண்டவும் கூடாது, அதே நேரத்தில் குறை செய்யவும் கூடாது. சகோதரர்களே, இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், ஃபதீனுல்லாஹி வஸதுன் பைனல் காலி ஃபீஹி வல் ஜாஃபி அன், அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை எப்படி அமைத்திருக்கிறான் என்று சொன்னால், நெடுநிலையான ஒரு மார்க்கமாக எல்லையை தாண்டி நடப்பவர்களுக்கு மத்தியிலும் குறை செய்பவர்களுக்கு மத்தியிலும் இப்படி காய்த்தல் ஓத்தல் இன்றி இந்த மார்க்கத்தை அல்லாஹு தஆலா நடுநிலை சமுதாயமாக ஆக்கியிருக்கின்றான் என்று இமாம் அவர்கள் வர்ணித்து சொல்கின்றார்கள். சகோதரர்களே, மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு அம்சங்களையும் நாம் எடுத்து பார்த்தால் எப்படி இந்த மார்க்கம் நடுநிலை மார்க்கமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய திருநாமங்களையும் அவனுடைய பண்பாடுகளையும் நாம் ஏற்றுக்கொள்வதில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், நடுநிலை சமுதாயமான அஹ்லு சுன்னத் வல் ஜமாஆவை சேர்ந்த உலமாக்கள் இது பற்றி சொல்லும் போது, அல்லாஹ் எவற்றையெல்லாம் தனக்கு இருப்பதாக சொல்லி இருக்கின்றானோ, எத்தகைய பண்புகள் எத்தகைய திருநாமங்கள் தனக்கு இருப்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றானோ, அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கின்றார்களோ, அவற்றை அப்படியே நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதில் எந்த மாற்றத்தையும் எந்த வேற்று கருத்துக்களையும் சொல்லக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். அல் குர்ஆனையும் சுன்னாவையும் தாண்டி அவர்கள் நடக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது என்பது இந்த மார்க்கம் எங்களுக்கு சொல்லித்தந்த அடிப்படைகளில் ஒன்று. எனவே அஹ்லு சுன்னா வல் ஜமாவை சேர்ந்த அறிஞர்கள் அது பற்றி எங்களுக்கு விளக்கம் சொல்லும் போது, இந்த நபியுடைய நேசம் என்பது ஈமானுடைய அடிப்படைகளில் ஒன்று. ஒரு மனிதனுடைய ஈமான் நபி அவர்களை நேசிக்காது பூரணப்பட போவதில்லை. தன்னை விட, தனது குடும்பத்தை விட, தனது பொருளாதாரத்தை விட, அனைத்தையும் விட நபியவர்களை நேசிக்கக்கூடியவனாக மூமீன் இருக்க வேண்டும். எந்த ஒரு படைப்பினுடைய நேசமும் நபியவர்களுடைய நேசத்தை விட முந்திவிடக் கூடாது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நேச விடயத்தில் அல்லாஹ் எந்த அளவை சொல்லியிருக்கின்றானோ அதை தாண்டி நடக்க மாட்டார்கள். எனவே நபியவர்களை நேசிக்கிறோம் என்ற பெயரில் நபியவர்களுடைய அந்தஸ்தையும் தாண்டி அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்துக்களை, அல்லாஹ்வுக்கு என்று சொந்தமான அம்சங்களை, விசேடமாக மறைவானவற்றை அறிவது, அல்லாஹ்வை போன்று அவர்களிடம் பிரார்த்தனை செய்வது, இப்படியான அம்சங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு என்று சொந்தமாக இருக்கின்ற போது இதை நபியவர்களுக்காக செய்யக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். சகோதரர்களே, கபர்களை எடுத்துக்கொண்டால் இந்த கபர்களுக்கு விசேடமாக அதற்கு என்று கட்டிடம் கட்டி அதனை அலங்கரித்து அதனை பள்ளி வாயல்கள் போன்று ஆக்கி அதற்காக நேர்ச்சை செய்து அங்கு தவாப் செய்யக்கூடிய இந்த மோசமான நிலை அந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவிடம் இருக்க மாட்டாது. அதே நேரத்தில் கபர்களை ஏளனம் செய்யக்கூடிய, அவைகளை பொருட்படுத்தாத, அதனுடைய விடயத்தில் குறை செய்யக்கூடிய மக்கள் போன்றும் அவர்கள் இருக்க மாட்டார்கள். மாறாக மார்க்கம் கற்றுத்தந்திருக்கக்கூடிய கபர்களை தரிசிக்க வேண்டும், மையத்துக்கு சலாம் சொல்ல வேண்டும், அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் என்று மார்க்கம் எதை கற்றுத்தந்திருக்கின்றதோ அதை மாத்திரம் அளவோடு செய்பவர்களாக இருப்பார்கள். எல்லையை தாண்டி நடக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். ஈமான் அமல் என்று பார்த்தால் அதிலும் அவர்கள் நடுத்தரமாக இருப்பதை பார்ப்போம். ஹவாரிஜிகள் போன்று பெரும்பாவம் செய்தவர்களை காபிர்கள் என்றும், மூர்ஜிஆ என்ற குழுவை போன்று ஈமானுக்கு பின்னால் எந்த ஒரு அமலும் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கையை விட்டும் அவர்கள் தூரமானவர்கள். எனவே இப்படியான நடுநிலையான போக்கை தான் அஹ்லு சுன்னாவை சேர்ந்த உலமாக்கள் கடைபிடிப்பவர்களாக இருக்கின்றார்கள். சகோதரர்களே, நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் விடயத்திலும் கூட ஹவாரிஜிகள் மோத்தசிலாக்கள் போன்று எல்லையை தாண்டி நன்மையை ஏவுகிறோம் தீமையை தடுக்கிறோம் என்ற பெயரில் முஸ்லீம்களை காபிர்கள் என்று சொல்லக்கூடியவர்களாகவோ, அந்த முஸ்லீம்களுடைய உயிரை கொலை செய்பவர்களாகவோ இந்த அஹ்லு சுன்னாவை சேர்ந்தவர்கள் இருக்க மாட்டார்கள். எனவே இஸ்லாம் எந்த நடுநிலையை எங்களுக்கு போதிக்கின்றதோ அதைத்தான் நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் இந்த பணியிலும் கூட செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே இந்த மார்க்கம் எவ்வாறு தீமைகளை தடுக்குமாறு எங்களுக்கு போதித்திருக்கின்றதோ அந்த வரம்புகளை பேணியவர்களாக, அல்லாஹ்வுடைய கட்டளையை நபியுடைய போதனைகளை இந்த உலகத்தில் நிலைநாட்டுவதில், அஸ்ஸம்உ வத்தாஅ, உங்கள் தலைவர்களுக்கு நீங்கள் நல்ல முறையில் கட்டுப்படுங்கள் என்று, அது நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் சரி, நீங்கள் சிரமமாக இருக்கின்ற போதும் சந்தோஷமாக இருக்கின்ற போதும் எல்லா நிலைமைகளிலும் நீங்கள் உங்கள் தலைவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற நபியவர்களுடைய அந்த போதனையை, இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் விடயத்தில்
அவர்கள் கடைபிடிப்பவர்களாக இருப்பார்கள். சகோதரர்களே, வணக்க வழிபாடுகள் என்று நாம் எடுத்தால் இந்த வணக்க வழிபாடுகளிலும் கூட முழுமையாக மார்க்கத்தை துறந்து எந்த வணக்கத்தையும் செய்யாது இருப்பதும் கூட அது முஸ்லீம்களுடைய பண்பல்ல. அதே நேரத்தில் வணக்க வழிபாடுகளை செய்கிறோம் என்ற பெயரில் மார்க்கம் விட்டிருக்கக்கூடிய எல்லையை தாண்டி அதை மீறி இபாதத் என்ற பெயரில் இபாதத்களை செய்யக்கூடியவர்களாக நடுநிலை சமுதாயத்தவர்கள் இருக்க மாட்டார்கள். எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எங்களுக்கு போதிக்கக்கூடிய இந்த நடுநிலைமை வாய்ந்த சமுதாயம் என்ற இந்த பண்பை எல்லா விவகாரத்திலும் முஸ்லீம்களாகிய நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அருள்வேதத்தில் சொல்கின்றான், இதுதான் எனது நேரான வழி, ஃபத்தபிஊ, இதை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉஸ் ஸுபுல், வேறு வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஃபதஃபர்ரக பிகும் அன் ஸபீலி, இது சத்தியத்தை விட்டும் உங்களை பிரித்துவிடும். ஜாலிகும் வஸாகும் பி லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இரையச்சம் உள்ளவர்களாக ஆகுவதற்காக அல்லாஹு தஆலா இதை உங்களுக்கு போதிக்கிறான் என்று சொல்கிறார்கள். அன்பாந்த சகோதரர்களே, இரண்டாவது ஹுதுபாவில் இமாம் அவர்கள் அல்லாவை கொண்டு எங்களுக்கு எச்சரிக்கை செய்து அல்லாஹ் கட்டளையிட்டதை ஏவி நடக்க வேண்டும், அவன் விளக்கியதை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்ற அந்த போதனையை செய்துவிட்டு மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு போதனையை ஞாபகப்படுத்தினார்கள். அல் கஸ்த அல் கஸ்த தபலுகு, நடுநிலையை நீங்கள் கடைபிடியுங்கள், நீங்கள் வெற்றியடைவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். சகோதரர்களே, இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ் ஏவிய எந்த கட்டளையாக இருந்தாலும் சரி, ஷைத்தான் இரண்டு விதமான வழிமுறைகளை அதில் கடைபிடிப்பதை பார்க்கிறோம். ஒன்றோ அந்த கட்டளையை தாண்டி எல்லையை மீறி நடக்கும் நிலையை மனிதர்களுக்கு உருவாக்கி விடுகின்றான், அல்லது அதில் குறை செய்பவர்களாக அவர்களை ஆக்கிவிடுகின்றான். எது நடந்தாலும் பரவாயில்லை என்பது அவனுடைய கொள்கை. ஒன்றோ அவர்கள் எல்லையை தாண்டி சென்றுவிட வேண்டும், அல்லது குறை செய்பவர்களாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, இமாம் அவுசாவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள், மாமின் அம்ரின் அமரல்லாஹு பிஹி, அல்லாஹ் ஏவிய எல்லா கட்டளைகளிலும், இல்லா ஆரத ஷைத்தானு ஃபீஹி பிஹஸ்லதைன், சைத்தான் இரண்டு அம்சங்களை கொண்டு மனிதர்களை அதில் தாக்குவதாக இருக்கின்றான். வலா யுபாலி ஐயுஹுமா அஸாப், மனிதன் அதில் எதை செய்தான் என்பது அவனுக்கு விஷயம் அல்ல. அல் குலு அவித்தக்சீர், ஒன்றோ எல்லையை தாண்டி நடப்பவனாக அந்த மனிதனை ஆக்குவான், அல்லது குறை செய்பவனாக அவனை ஆக்குவான். இந்த ரெண்டால ஒன்று அந்த மூமினில் நடைபெற வேண்டும் என்பது அவனுடைய முழு முயற்சியாக இருக்கிறது என்று சொல்லி மூமீன்கள் முஸ்லீம்களுக்காக துவா செய்து இமாம் அவர்கள் ஹுதுபாவை முடித்தார்கள். சகோதரர்களே, மொத்த ஹுதுபாலையும் ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும், இமாம் அவங்க ஆரம்பித்த கருத்து வந்து இந்த சமுதாயத்தினுடைய ஒற்றுமை பாதுகாக்கப்பட வேண்டும். உண்மையிலேயே மிக பெருமதியான ஒரு கருத்து. ஆனால் நாங்கள் மறந்துவிடக் கூடாது, இமாம் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள், அன் தத்வஹத ஹாதிஹி உம்மா அலா மன்ஹஜில் கிதாபி வஸ்ஸுன்னா, அல்லாஹ்வும் ரசூலும் காட்டிய வழியில தான் நாங்கள் ஒன்றுபடணும். அப்படி இல்லாம நாங்கள் ஒன்றுபடுவதில் பிரயோசனம் வரப்போறது இல்லை. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன், இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்கிறதால அவசரமாக முடிச்சுக்கொள்ள சொல்லிக்கிறாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தான நேரத்தில் உம்மத்தினுடைய நிலைமை எடுத்து யோசிப்பார்கள். உம்மத்தவர்கள் மூன்று கூட்டமாக பிரிந்தார்கள். ஒரு சாரார் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்விட்டார்கள். ஹலாஸ், இஸ்லாம் முகமதோட இஸ்லாம் முடிஞ்சுன்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. இன்னும் ஒரு சாரார் இஸ்லாத்தில் நிலைத்திருந்தார்கள். இல்ல, நபி மௌத்தானாலும் தீன் மௌத்தாகல்ல, ஏன்னா தீன் ஹயாத்தோடு இருக்குது, இஸ்லாத்தில் நிலைச்சிருந்தாங்க. மூணாவது ஒரு சாரார் ரெண்டுக்கும் நடுவில் இருந்தாங்க, ஏன்னா இஸ்லாத்தோட்டு வெளியே போகவும் இல்லை, இஸ்லாத்துக்குள்ள முழுமையா இருக்கவும் இல்லை. என்ன செய்தார்கள், நாங்கள் ஜக்காத்து தரமாட்டோம் என்று மறுத்தார்கள். ஏன், சல்லியோட சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படித்தானே, நோன்பு பிடிக்க அஜிசீரா எல்லாம் செய்யலாம், ஆனால் ஜக்காத் இது நபிக்கு தான் கொடுக்கணும், உங்களுக்கு தரையலாது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது அந்த நேரத்தில் யாரும் மறக்காதீங்க. இந்த உம்மத்தில் அபூபக்கரை விட சிறந்தவர் யாரும் இல்லை. தனக்கு பின்னால் அவர்தான் இந்த உம்மத்தை வழி நடாத்துபவர் என்பதை காட்டுவதற்காக நபி உசுரோட இருக்கிற நேரமே சில காரியங்களை செஞ்சு காட்டினாங்க. அவங்களை தொழுகிக்க விட சொன்னாங்க. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க, யார் ரசூலல்லாஹ், அவர் மென்மையான உள்ளம் உள்ளவர், அழுந்துருவாரு, வேற யாருக்கு, ஆயிஷா அபூபக்கருக்கு சொல், அப்ப அபூபக்கரை தான் நிப்பாட்ட சொன்னாங்க. அப்ப பல அம்சங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பின்னால் இந்த உம்மத்தை வழி நடாத்தும் தகுதி அபூபக்கருக்கு தான் இருக்கிறது. சகோதரர்களே, உம்மத்தின் மீது மிக இரக்கம் உள்ளவர். அவருடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது அந்த நேரத்தில், என்ன முடிவெடுத்தாங்க அபூபக்கர் சித்திக் அவங்க, சொன்னாங்க, ஜக்காத்து கொடுக்க மறுப்பவர்களோடு நான் போரிடுவேன், அவர்களோடு நான் போர் செய்வேன். சகோதரர்களே, மொத்த ஜக்காத்தையும் தராட்டி என்ற அர்த்தத்தில் சொல்லல. என்ன சொல்றாங்க, நபி அவர்கள் உயிரோடு இருக்கும் போது ஒட்டகத்தை கொடுத்துட்டு அதுல கயிறை கொடுத்துருப்பாங்க தானே, அதோட சேர்த்து கயிறு எடுத்து போட்டு ஒட்டகத்தை தந்தா அதையும் தர சொல்லி சண்டை பிடிப்பேன். ஏன் அந்த அளவுக்கு கூட ஒரு குறை என்ன செஞ்சிடக்கூடாது, மார்க்க விவகாரங்களை வந்துடக்கூடாது. எனவே எங்களுடைய வெற்றி, எங்களுடைய முன்னேற்றம் மார்க்கத்தை நிலைநிறுத்துவதில் தான் இருக்குது, விட்டு கொடுக்கறதுல இல்ல. எனவே மார்க்கத்தை நிலைநாட்டுவதில் தான் எமது ஒற்றுமை எங்களுக்கு பயனளிக்கும். ஆனா இன்னைக்கு சமுதாயத்தில் பாக்குறோம் என்னன்னு சொன்னா, ஒற்றுமை என்ற பேர்ல நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் முடிவெடுத்திக்கிறாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். காவிர்கள் ஒரு காரியத்தை செஞ்சாலும் பரவாயில்ல, நாங்களும் சேர்ந்து என்ன செய்வோம், முஸ்லீம்கள் சேர்ந்து ஒரு இடத்துல. சகோதரர்களே, இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் அழகான ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. அதாவது, நீங்க சுன்னத்தான காரியங்களை ஒரு பிரச்சனை வரும் என்றிருந்தால் செய்யாம இருக்கலாம், பிரச்சனை இல்லை, சுன்னத தானே, விட்டா பாவம் இல்லையே, அப்படியே இல்லையா? ஒரு சுன்னத்தான காரியம் ஒரு ஊர்ல அது அறிமுகம் இல்ல சுன்னத்துன்னு சொல்லி அந்த ஊர்ல போய் அந்த சுன்னத்தை நீங்க நிலைநாட்ட போனா கத்தி குத்தி ராத்திரி நடத்துறமா இருக்குதாங்க. இமாம் அவங்க சொல்றாங்க, இல்ல சுன்னத்தை விட்டுருங்க, ஏன் இந்த சுன்னத்தை நிலைநாட்ட போய் ஒரு பெரிய ஃபித்னா நடக்குமா இருந்தால் என்ன. ஆனா சொன்னாங்க, அதே நேரத்தில் பிதத்தை செய்ய முடியாது, ஒரு விதத்தான காரியம் நடக்குது, நீங்க செய்யாட்டி என்ன ஊர்ல ஓரமாய் ஒதுங்கி பேத்துருங்க, செய்ய போகாதீங்க, இல்ல எல்லாரும் செய்யறாங்க அதனால நானும் என்ன செய்வோம், இல்ல சுன்னத்தை விடலாம் ஆனால் விதத்தை செய்ய முடியாது, செய்ய முடியாது, உங்களுக்கு தடுக்க முடியாதா, ஓரமாயிருங்க. எனவே சகோதரர்களே, ஒற்றுமையை ஹசரத் அபூபக்கர் எப்படி விளங்கினார்கள் பாருங்க. உமர் ரதியல்லாஹு அன்ஹு கூட குழம்பி போயிட்டாங்க, வந்து கேட்டாங்க, அபூபக்கர் களிமா சொன்ன உம்மத்தையா நீங்க கொல்ல போறீங்கன்னு கேட்கிறாங்க. அபூபக்கரே, களிமா சொன்ன உம்மத்தையா கொல்ல போறீங்க, என்ன கேட்டாங்க. உமர், ஜாஹிலியா காலத்தில் பெரிய வீரனாக இருந்து போட்டு இஸ்லாத்துல கோலையா நான் மாற போறியா, ஜாஹிலியா காலத்தில் நீங்க பெரிய வீரன் இஸ்லாத்துல கோலையா, இல்ல விடமாட்டேன், யாரெல்லாம் தொழுகையையும் ஜக்காத்தையும் பிரிப்பார்களோ அவர்களோடு நான் போர் செய்வேன். யார் சொல்றா, இந்த உம்மத்தின் மீது மிக இரக்கமுள்ள அந்த சஹாபி. சகோதரர்கள், என்ன விளங்குனாங்க, நாங்க மார்க்கத்தை விட்டு கொடுத்து எல்லாரும் ஒற்றுமையாக இருப்பது என்பது, அன்றைக்கு அதை விட்டு கொடுத்திருந்தா சமுதாயத்தில் குழப்பம் வந்திருக்காது, சும்மா இருந்திருக்கலாம். ஆனா அபூபக்கர் சித்திக் விளங்கினார்கள், உமர் இல்லாம பிறகு சொல்றாங்க, உமர் இல்லாம பிறகு சொல்றாங்க, எனக்கு பிறகுதான் விளங்கியது அபூபக்கருடைய நிலைப்பாடுதான் சரி, அபூபக்கர் எடுத்த முடிவுதான் என்ன சரி என்பது எனக்கு விளங்கியது. எனவே சகோதரர்களே, நாம் ஒற்றுமையை இஸ்லாம் வலியுறுத்துகிறது, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஒற்றுமையாக இருப்பதின் மூலமாகத்தான் காவிர்களை நாம் வெற்றி கொள்ளலாம் என்ற கருத்தை இமாம் அவர்கள் சொன்னார்கள், இரண்டாம் கருத்துக்கு இடம் இல்ல. ஆனால் என்ன சொன்னார்கள், அலா மன்ஹஜில் கிதாபி வ சுன்ன, நபி காட்டின வழியிலையும் அல்லாஹ் போதித்த முறையிலையும் நாம் ஒற்றுமைப்படுவோம். விளங்கிச்சா, மார்க்கத்தை விட்டு கொடுத்து போட்டு நாம ஒற்றுமையா இருக்கிறதுல அல்லாட உதவி எங்களுக்கு கிடைக்க போறது இல்ல. அதனால காவிர்களை நாங்க வெற்றி கொள்ளக்கூடிய நிலைமை செய்யாது எங்களுக்கு ஏற்பட மாட்டாது. சகோதரர்களே, சுருக்கமாக கடைசியா இந்த வாட்ஸ்அப் சம்பந்தமாக நிறைய விஷயங்களை சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா நேரம் குறி ரெண்டே ரெண்டு விஷயத்தை சொல்ல நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நிறைய சகோதரர்கள் ஃபோர்ட் பண்றாங்க, என்ன ஃபோர்ட் பண்றாங்க, வாரது நல்லதா கெட்டதாண்டெல்லாம் பாக்குறது இல்ல, ஃபோர்ட் பண்ணி விட்டுறது. சகோதரர்களே, யாராவது ஒரு மனிதனுடைய குறை அல்லது ஒரு சமுதாயத்தினுடைய குறைகளை யாராவது அனுப்புனா தயவு செஞ்சு ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. இப்ப ஒருத்தர் ஒரு இடத்துல டான்ஸ் ஆடி கொண்டு இருக்கிறாரு, இவர் போயிட்டு அதை வீடியோ பண்ணி எடுத்துட்டாரு, எடுத்து என்ன செய்யறாரு, மாஷா அல்லாஹ், இவர் இவருக்கு தெரிஞ்ச ஆக்களுக்கு தான் அனுப்புனாரு, அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, இருக்கிற அவ்வளவு குரூப்ஸுக்கும் அனுப்பி விட்டாங்க. இது அந்த மனுஷன் மானத்தை வாங்குற வேலையா இல்லையா, அவர் யாருக்கும் தெரியாம ரகசியமா தான் என்ன செஞ்சிருக்காரு, டான்ஸ் ஆடிக்காரு, இவன் அதை அம்பலப்படுத்தி விட்டான். சகோதரர்களே, பொதுவாக ஒரு கொள்கையை நாம வச்சுக்கொள்ளலாம், எவருடைய குறை சம்பந்தமாக கிளிப்ஸோ இல்லாட்டி ஏதாவது மெசேஜோ வந்தால் அதை தயவு செஞ்சு யாரும் ஃபோர்வர்ட் பண்ணாதீங்க. நபி அவங்க சொல்றாங்க, மன் சத்தர முஸ்லிமன், ஒரு முஸ்லீமுடைய குறையை மறைத்தால் மறுமேல் அல்லாஹ் உங்களோட குறைய மறைப்பார். வந்தம் ஓபன் பண்ணுனா நாங்க பாக்குற வேலையாச்சு, என்ன செய்ய, ஓபன் பண்ணும் வரைக்கும் தெரியாது என்ன உங்களுக்கு சொல்லி ஓபன் பண்ணியாச்சு, பார்த்தா நிலைமை மோசமாக்கி ஹலாஸ் அதோட விட்டுற வேண்டியதான், அதோட நாங்க விட்டுறது சாலச் சிறந்தது, யாருக்கும் ஃபோர்வர்ட் பண்ணாதீங்க. இது எங்களோட ஒரு கொள்கையா வச்சுக்கொள்வோம், எந்த ஒரு மூமினுடைய குறை சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி வந்தால் ஒரு இடத்துல போய் ஒரு ஆள் பேசிக்கொண்டிருக்காரு, ஒரு ஆளுக்கு ஏசி கொண்டிருக்காரு, இவர் கிட்ட இருந்து ரெக்கார்ட் பண்ணிட்டாரு, அதை அனுப்பி விட்டீங்க. அந்த மனுஷருக்கு சப்ஜெக்டே தெரியாது. இவங்க ரெக்கார்ட் பண்ண தெரிஞ்சா அந்த ஏசுவானா? ஏச மாட்டான். சகோதரர்களை இப்படி ரகசியமாக எல்லாம் என்ன செய்கிறார்கள், பிறர்களுடைய குறையை பிடித்து அனுப்புகிறார்கள். இது ஒன்று. தயவு செய்து நாங்க யாரும் போர்ட் பண்ண வேண்டாம். நல்லது வந்தா போர்ட் பண்ணுவோம், கெட்டது வந்தா உற்றுவோம். இரண்டாவது விஷயம் சகோதரர்களே, இந்த பெண்களுடைய போட்டோஸ வந்து தயவு செய்து யாரும் என்ன செய்யாதீங்க. அவங்க சில கிளிப்ஸ் அனுப்புறாங்க, மிக அலங்கோலமாக அந்த பெண்கள் இருக்கிறார்கள். இதை என்ன ஏதுன்னு இவர் மெசேஜை மட்டும்தான் பார்த்தாரு. மெசேஜ் சொல்ற அளவாகல, என்ன கலர் லைக்காங்க, என்ன ட்ரெஸ் லைக்காங்க எல்லாம் பார்க்கல, போர்ட் பண்ணிட்டாங்க. சரி, இது மார்க்கத்துக்கு முரணானதா இல்லையா? அல்லாஹ் எங்களுக்கு சொல்றான், நீங்க என்ன செய்யாதீங்க, பாவமான காட்சிகளை பார்க்காதீங்க. இந்த குல்லில் மூமினின், மூமின்களுக்கு சொல்லுங்கள், யகுப்பூமின் அபுசாரஹிம், தங்களுடைய பார்வையை தாழ்த்துமாறு சொல்லுங்கள். அல்லாஹ் சொல்றான், இது அல்லாஹ் ஓர்டர். அப்ப இவர் என்ன செய்யறாரு, இந்தாங்க பாருங்க, நானும் பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிட்டேன், நீங்களும் பாருங்கன்னு அனுபவிக்கிறார். அப்ப ஏன் அடுத்தவர்களை நாம் பாவம் செய்ய வைப்பது? எனவே சகோதரர்களே, பெண்களோடு சம்பந்தப்பட்ட இந்த சமாச்சாரங்கள் வருகின்ற போது மிக சீரியஸா நாங்க இருக்கணும். இதை நாங்க போர்ட் பண்ற மூலமாக இன்னொரு சகோதரர், இப்ப சிலாக சொல்லுவாங்க என்ன சொன்னா, இல்ல எங்களுக்கு உங்களுக்கு ஃபீலிங் இல்லாட்டி ஃபீலிங் உள்ள 1000 பேர் இருக்கிறான். எவனாவது தவறாக அதனுடைய வர்ணனைகளை ஊண்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு என்று சொன்னா பாவத்தை, இதுக்கு யாரு காரணமா இருந்தா? சகோதரர்களே, மறுமையில் அல்லாஹ் சொல்றான், வலை யஹ்மிலன் அஸ்காலஹும், தங்களுடைய பாவத்தையும் சுமந்து மற்றவர்களுடைய பாவத்தையும் ஒரு சாரார் சுமப்பார்கள் சொல்லி. எதனால இது அதுக்கு காரணமா அமைது? எனவே நிறைய விஷயம் இருக்குது, நான் நீட்ட விரும்பல. இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எவருடைய குறையையும் ஃபோர்வர்ட் பண்ணாதீங்க. அது மினிஸ்டரா இருந்தாலும் சரி, அது சாதாரண ஒரு ஆளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எவருடைய குறையை நாங்க போட் பண்ண தேவையில்ல. ஒன்று. இரண்டாவது அம்சம், இந்த பெண்களுடைய போட்டோஸ் வர்ற நேரத்தில் மிக கவனமாக இருங்க. அது அடுத்தவர்களுக்கு அலங்கோலமான போட்டோக்களை தயவு செய்து யாரும் செய்யாதீங்க, போர்ட் பண்ணாதீங்க. இதனால பிறர் பாவம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகின்றது. பாவம் நடந்தால் அதுக்கு நாம் பொறுப்பாகிறோம். அவருடைய பாவத்தில் ஒரு பங்கு என்ன செய்யும், எனக்கும் குறையில்லாம வந்து சேரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே இவைகளை வாழ்க்கையில் பேணி நடப்பதற்கு அல்லாஹு தஆலா அனைவருக்கும் ரஹ்மத் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ஸல்லல்லாஹு வ ஸல்லம வ பாரக அலா நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின் வல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.